ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தரு கோட்டம் பிறை இதழி தாழ் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்போடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமான் செல்வமும் ஒன்றோ என்ன தேவே. வாக்குகளை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும். வாக்குகள் நேற்று பொருள் உலகம் சொல் உலகம் என்று குறிப்பிட்டேன். பொருள் உலகம் நமக்கு தெரிகிறது, நாம் வாழுகிற இந்த உலகம் பொருள் உலகம். சொல்லுலகம் என்றால் அப்படி ஒரு உலகம் எங்கேயோ இருக்கிறது என்று நினைத்துவிடக்கூடாது. சொல் உலகம் என்றால் சொற்களினுடைய கூட்டம், அவ்வளவுதான். அது ஒரு தனி உலகம், அப்படி எங்கேயும் இல்லை. சொற்களினுடைய கூட்டம், சொற்களினுடைய கூட்டத்துக்கு என்ன பேரு? அதுதான் மொழி. மொழி என்பது சொற்களினுடைய கூட்டம். எனவே வாக்கு என்றால் மொழி. அந்த மொழியினுடைய வேலை என்ன? மொழியினுடைய வேலை என்ன? கருத்தை உணர்த்துவதுதான். கருத்தை உணர்த்துவது, பொருளை உணர்த்துவது மொழி. அந்த மொழி இல்லை என்றால் பொருளை பற்றிய உணர்வு நமக்கு உண்டாகாது. எனவே பொருளை உணர்த்துவது, படியுங்கள் என்று சொல்லுகிறேன், அதை கேட்டவர் நான் சொன்னபடியே படிக்கிறார். எனவே நான் சொன்ன அந்த சொற்களின் பொருளை உணர்ந்து செயல்படுகிறார். இந்த பொருளை உணர்த்தியது எது? நான் சொன்ன சொற்களா என்றால் இல்லை. நான் சொன்ன சொற்கள் பொருளை உணர்த்தவில்லை. பொருளை உணர்த்துவது ஆற்றல், பொருளை உணர்த்துகிற ஆற்றல் ஒவ்வொரு சொல்லினிடத்திலும் இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்திலும் சொல்லிலும் பொருளை உணர்த்துகிற ஆற்றல் வேறாக இருக்கிறது. சொல் வேறு, ஆற்றல் வேறு, இரண்டும் ஒன்றல்ல. இப்ப இந்திரியம் என்று நாம் எதை சொல்லுகிறோம்? இந்திரியம் அல்லது பொறி என்று எதை சொல்லுகிறோம்? இந்த கண்ணுக்கு தெரிகிற இந்த உறுப்பா? இந்த உறுப்புகள் பொறி அல்ல. வேறு எது? அந்த உறுப்புகளை இடமாக கொண்டு அறிகின்ற ஆற்றல் தான் பொறி அல்லது இந்திரியம். ஆக கண் இந்திரியம் என்றால் இந்த கண்கள் அல்ல, இவை வெறும் உறுப்புகள். இந்த கண்ணை, கண்ணாகிய உறுப்பை இடமாக கொண்டு உள்ளிருந்து அறிகின்ற பார்க்கின்ற ஆற்றல் தான் இந்திரியம். கண் இந்திரியம், செவி இந்திரியம் என்றெல்லாம் சொல்லுவோம். இந்த உறுப்புகள் எதிலிருந்து உண்டானவை? இந்த உறுப்புகள் புறத்திலே புலப்படுகிற உறுப்புகள் தத்துவங்கள் அல்ல. தத்துவம் என்றால் புலப்படாது என்று சொல்லியிருக்கிறேன். எனவே இந்த உடம்போ, உடம்பில் உள்ள உறுப்புகளோ தத்துவங்கள் அல்ல, தாத்விகங்கள். அதாவது ஐம்பூதங்களினுடைய காரியங்கள். ஐம்பூதங்கள் சேர்ந்து பரிணமித்து இந்த உடம்பாகவும் உறுப்புகளாகவும் மாறியிருக்கின்றன. ஐம்பூதங்களினுடைய பரிணாமம் நம்முடைய உடம்பு. இவை தத்துவங்கள் அல்ல. தத்துவங்கள் என்பவை நுட்பமானவை, புலப்படாதவை. எனவே இந்திரியம் என்பது தத்துவம், இந்திரியங்கள் என்பவை தத்துவம். எனவே இந்த உறுப்புகள் அந்த இந்திரியத்துக்கு இடமாக இருக்கின்றன. எனவே அறிதலை செய்வது அந்த இந்திரியமே தவிர உறுப்பு அல்ல. அதே போலத்தான் நாம் பேசுகிற போது பொருளை உணர்த்துவது அந்த சொற்கள் அல்ல, அந்த சொற்களை இடமாக கொண்டிருக்கிற ஆற்றல், பொருளை உணர்த்துகிற ஆற்றல். எனவே ஆற்றல் வேறு, அதை தாங்கியிருக்கிற சொற்கள் வேறு. ஆற்றலுக்கு சொற்கள் இடமாக அமைகின்றன, அவ்வளவுதான். சொற்கள் புலப்படுகின்றவை, ஆற்றல் புலப்படாதவை. ஆற்றல் புலப்படாது, சொல்தான் புலப்படுகிறது. அந்த புலப்படாத வாக்கு அதுதான் ஆற்றல். புலப்படாத ஆற்றல் தான் வாக்கு எனப்படுகிறது. வடமொழியில வாக்கு அவ்வளவுதான். நாம் தான் நம்முடைய தமிழ் மொழிக்கு ஏற்ப ஒரு உகரத்தை செய்து வாக்கு, அது நம்முடைய மொழியினுடைய இயல். அங்க வடமொழியிலாம் எல்லாம் மெய்யெழுத்தோட நின்று விடும். மெய்யெழுத்தோடு நாம் அதோட உகரத்தையோ ஏதோ ஒரு எழுத்தை சேர்த்து தான் சொல்லுவோம். இப்ப இந்த பேனாவில் மை தீர்ந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். அந்த மை இல்லாமல் எழுதுகிறேன், எழுதினால் அதுவும் எழுத்துதானே. ஆனால் அது புலப்படுகிறதா? எழுதியிருக்க அது புலப்படவில்லை. அதை அப்படியானால் அதை புலப்படுத்துவது எது? அந்த மை. மையினுடைய வேலை அந்த எழுத்தை புலப்படுத்துவது. அதுபோலத்தான் இந்த சொற்கள் அந்த புலப்படாத ஆற்றலை புலப்படுத்துகின்றன. அதனால இந்த உணர்த்துகிற பொருளை உணர்த்துகிற ஆற்றலுக்கு என்ன பெயர்? எழுத்தோசை என்று பெயர். எழுத்து ஓசை, இதுதான் ஆற்றல். எழுத்தோசை, அதை புலப்படுத்துகிற அந்த சொல் இருக்கிறதல்லவா, சொல் ஓசை, அதற்கு இசை ஓசை என்ற பெயர். இசை ஓசை. எனவே எழுத்தோசையை புலப்படுத்துவது எது என்றால் இசை ஓசை. எழுத்து ஓசை என்பது பொருளை உணர்த்துகிற ஆற்றல், அதுதான் வாக்கு. பொருளை உணர்த்துகின்ற ஆற்றல் தான் எழுத்தோசை எனப்படுகிறது. வடமொழியிலே வாக்கு என்கிறார்கள். அது புலப்படாது, எழுத்தோசை புலப்படாது. அதை புலப்படுத்துவதற்கு நம்முடைய செவியிலே புலப்படும்படியாக செய்வது இசை ஓசை. நாம் எழுதுகிற எழுத்துக்கள், சொற்கள், இவையெல்லாம் இசை ஓசை. நம் காதிலே படுகிற ஓசையெல்லாம் இசை ஓசை. அப்பர் சுவாமிகள் சொல்லுகிறாரே, ஓசை ஒலியலாம் ஆனாய் நீ, ரெண்டாக சொல்லுகிறாரே. ஓசை என்றால் இசை ஓசை, ஒலி என்றால் எழுத்தோசை. ஒலி என்றால் எழுத்தோசை வாக்கு, ஓசை என்பது அதை புலப்படுத்துகிற சொற்கள், சொல்லொலி, சொல்லோசை. இந்த இரண்டுல எழுத்தோசைதான் தத்துவம். எழுத்தோசைதான் தத்துவம், இசை ஓசை தத்துவம் அல்ல. இந்த எழுத்தோசை எங்கே தோன்றுகிறது, எந்த தத்துவத்தில் என்றால், என்ன சொன்னேன், எழுத்தோசை இல்ல, இல்ல எழுத்தோசை தத்துவம் அல்ல. இல்ல, அதை அதை நீக்கிவிடுங்கள். எழுத்தோசை தத்துவம் அல்ல, அது தாத்விகம்தான். வாக்கு அல்லது எழுத்தோசை தத்துவம் அல்ல, தாத்விகம். அது தோன்றுகிற இடம் சுத்தமாயை. எழுத்தோசை தோன்றுகிற இடம் சுத்தமாயை. அது நான்கு வகைப்படும். சுத்தமாயையினுடைய ஒரு காரியம்தான் இந்த வாக்கு அல்லது எழுத்தோசை. சுத்தமாயையினுடைய காரியம் என்றால் ஒரு காரணத்திலிருந்து தோன்றுவது காரியம். அந்த தோன்றுகிற முறையை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். எந்தெந்த முறையிலே காரியம் உண்டாகின்றன, நேற்று சொல்லியிருக்கிறேன். பரிணாம முறையிலே காரியம் தோன்றலாம். பரிணாமம் என்பது ஒரு முறை, காரியப்படுகிற முறை. பரிணாமம். பரிணாமம் என்றால் என்ன? ஆமா, காரணம் காரியமாக மாறுதல், பொருள் மாறுதல், அதுதான் பரிணாமம். பொருள் மாற்றம், பொருள் மாற்றம். பால் தயிராக மாறுகிறது, அது பரிணாமம். பால் தயிராக, ஐம்பூதங்கள் சேர்ந்து உடம்பாக பரிணாமம் அடைந்திருக்கின்றன. உடம்பு என்பது பரிணாமம், பூதங்களினுடைய பரிணாமம். எனவே அரிசி சோறாகிறது, அரிசி சோறாகிறது, பரிணாமம்தான். இது ஒரு முறை பரிணாமம். இன்ன வேற என்ன முறை பார்த்தோம்? அந்த தார்க்கிகரை பற்றி நேற்று பார்த்தபோது ஆரம்பவாதம் என்று ஒன்று சொன்னேன். ஆரம்பவாதம், ஆரம்பவாதம் என்றால் ஒன்று ஒன்றோட இன்னொன்று சேர்ந்து, அதோட இன்னொன்று, ஒன்று இரண்டு மூன்று என்று ஒன்றோடு ஒன்று ஒட்டி காரியம் உண்டாதல், அது ஆரம்பம். இப்ப ஆடை, அந்த முறையில தான் ஆடை நெய்கிற போது ஒரு நூலோடு இன்னொரு நூல், அதனோடு இன்னொரு நூல் என்று இணைந்து அந்த காரியம் உருவாகிறது. ஆடை என்ற காரியம் அது ஆரம்பம். இப்ப மலர் மாலை இருக்கிறது, அது எப்படி உருவாயிற்று அந்த காரியம்? ஒவ்வொரு பூவாக எடுத்து தொடுத்து கட்டி அந்த மாலையை உருவாக்குகிறோம். எனவே மாலை என்பது ஒரு ஆரம்பவாதத்துக்கு எடுத்துக்காட்டு. இப்படி இந்த முறையிலேயும் தோன்றுவது உண்டு ஆரம்பவாதம். இன்னொன்று சொன்னேன், விவர்த்தனவாதம் நினைவிருக்கா? விவர்த்தனம், விவர்த்தனவாதம் என்றால் கயிறு பாம்பாக தோன்றுவது, அதாவது உண்மையிலே மாறாமலே மாறியது போல ஒரு பொய்த்தோற்றம் அளிப்பதுதான் விவர்த்தனவாதம். உண்மையிலே மாறாமலே மாறியது போல தோன்றுவது, அது விவர்த்தனம். இன்னொன்று சமுதாயவாதம் என்ற ஒன்று, சமுதாயம், சமுதாயவாதம். சமுதாயம் என்றால் என்ன? கூட்டம், சமுதாயம்னா கூட்டம். இப்ப ஒரு இடத்துல நெல் குவியல், நெல் குவியல் என்ற காரியம் எப்படி உண்டாயிற்று என்றால், அந்த நெல்லை மொத்தமாக குவித்து வைத்த காரணத்தினாலே உண்டாகிறது. ஆரம்பவாதத்துல ஒவ்வொன்றாக வரிசையாக சேர்ப்பது, இது மொத்தமாக அந்த வரிசையெல்லாம் பார்க்காமல் மொத்தமாக ஒரு இடத்திலே குவித்தால் அது சமுதாயம். இப்படி பல காரியப்பாடுகள் சொல்லப்படுகின்றன. அவற்றிலே இந்த வாக்குகள் சுத்தமாயையிலிருந்து தோன்றுகிற முறை இந்த முறையெல்லாம் அல்ல. இங்கே ஏற்படுகிற முறை விருத்தி என்று சொல்லப்படும். இது ஒரு வகையான மாற்றம். விருத்தி என்றால் சுருங்கி இருப்பது, சுருங்கி இருப்பது விரிவடைவது. விருத்தினா விரிவடைதல். இப்ப விருத்தி உரையெல்லாம் எழுதுறாங்க நூலுக்கு, விருத்தி உரையினா விரிவாக எழுதுவது. விருத்தி என்றால் விரிவு. இந்த காலத்துல இந்த ஷாமியானான்னு போடுறாங்கல்ல பந்தல், அலங்கார பந்தல், நாலு காலை நட்டி மேல அந்த கொண்டு வந்திருப்பார் துணியை மடித்து, அந்த மடித்திருக்கிற துணியை அப்படியே விரித்து ஒரு கூடாரமாக்கி விடுவார், ஒரு பந்தலாக்கி விடுவார். பிறகு மறுபடியும் முடிந்த உடனே மறுபடியும் சுருட்டி கொண்டு போய் விடுவார், அதுதான் விருத்தி. இப்ப அந்த சர்க்கஸ் போடுறாங்க, அந்த துணியை, அந்த முரட்டு துணியை விரித்து பெரிய கூடாரம் அமைக்கிறார்கள், அதெல்லாம் விருத்தி. இது ஒரு வகையான மாற்றம், விருத்தி. அந்த முறையில தான் வாக்குகள் விருத்திப்படுகின்றன சுத்தமாயையிலிருந்து. அந்த வாக்குகளிலே நாலு வளர்ச்சி நிலைகள் உண்டு. நாலு வளர்ச்சி நிலைகள், ஒன்றன்பின் ஒன்றாக படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து வருகிற நிலை. முதலாவது சுக்குமை வாக்கு என்பது. சுக்குமை வாக்கு என்பது தமிழிலே சொன்னால் நுண்மொழி. இது என்ன என்றால், அந்த பானை செய்கிறவன், பானை வணைகிறவன் மண்ணை எடுத்து வந்து என்ன செய்கிறான், முதலிலே உடனே செய்ய ஆரம்பித்து விடுகிறானா, அந்த மண்ணை நன்றாக நீர் ஊற்றி பிசைந்து பக்குவப்படுத்துகிறான், முதலில் தகுதிப்படுத்துகிறான் அந்த களிமண்ணை குடம் செய்வதற்கு முன்னாலே. அதே போல இந்த சுக்குமை வாக்கு என்பது சுத்த மாயையினுடைய அந்த தகுதிப்பட்ட நிலைதான். சுக்குமை வாக்கு என்பது சுத்த மாயை வாக்குகளாக விரிவதற்கு முதலிலே தகுதிப்பட்டு பக்குவப்பட்டு நிற்கிற நிலை சுக்குமை வாக்கு. இதுல எழுத்து வடிவம் எல்லாம் தோன்றாது, எழுத்து வடிவம் எல்லாம் அமைந்திருக்காது. இது முதல் நிலை, சுத்த மாயையினுடைய முதலாவது விருத்தி. சுத்த மாயையினுடைய முதலாவது விருத்தி சுக்குமை வாக்கு. பிறகு அந்த சுக்குமை வாக்கு மேலும் விரிவடைந்து இரண்டாவதாக பைசந்தி வாக்கு என்ற பெயரை பெறும். ஆங்கிலத்தில் வடமொழியில பஷ்யந்தி பஷ்யந்தி என்பார்கள். பஷ்யந்தி என்றால் விளங்குவது என்ற பொருள். தமிழிலே பைசந்தி என்கிறோம். அந்த முதலாவது சுக்குமை வாக்கு என்பது அறவே விளங்காத நிலை, சொற்கள் எழுத்துக்கள் விளங்காத நிலை சுக்குமை வாக்கு. இந்த இரண்டாவது பைசந்தி வாக்கிலே ஓரளவு விளங்குகிற நிலை எழுத்துக்கள், எழுத்து வடிவம் ஓரளவு விளங்குகிற நிலை. இதற்கு என்ன உதாரணம், உவமை சொல்லுவார்கள், இந்த மயிலின் தொகையில பல வகையான வண்ணங்கள் இருக்கின்றன. ஆமா, அந்த மயிலினுடைய முட்டையில, முட்டையில் உள்ள நீரில் அந்த பலவித வர்ணங்களும் நிறங்களும் நுட்பமாக அமைந்திருக்கும். அதுபோல மயிலின் முட்டையில் உள்ள நீர் போல இந்த பைசந்தி வாக்கானது அந்த எழுத்து வடிவங்களை தனக்குள்ளே நுட்பமாக கொண்டிருக்கும். இதெல்லாம் எந்த சரீரத்தில் இருந்து வருது என்றால், இந்த தூள உடம்பிலே இவையெல்லாம் நிகழவில்லை. சுத்த மாயை என்பது நமக்கு உடம்பாக வருமா? சுத்த மாயை நமக்கு உடம்பாக வராது. நமக்கு உடம்பாக வருவது எவை? அசுத்த மாயையும் பிரகிருதி மாயையும் தான். அசுத்த மாயினால் எல்லாம் அடங்கிருத. அசுத்த மாயை தான் நமக்கு உடம்பாக வரும். எனவே அந்த நம்முடைய உடம்புல தூள சரீரம், அதற்கு மேல சூக்கும சரீரம், அதற்கு மேல அதிசூக்கும சரீரம். அதிசூக்கும சரீரம், தூள சரீரம் என்பது எவை, என்னென்ன தத்துவங்கள் அமைந்தவை தூள சரீரத்தில்? 15 ஐம்பூதங்கள், பிறகு ஞானேந்திரியம் கண்மேந்திரியம், 10 15 ஐந்து பூதங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கண்மேந்திரியங்கள், இந்த 15 சேர்ந்து தூள சரீரம். சுக்கும சரீரம் என்பது தன்மாத்திரைகளும் அந்த கரணங்களும். சுக்கும சரீரம் தன்மாத்திரை 5, மனம் புத்தி அகங்காரம் என்ற 3 அந்த கரணங்கள் ஆக 8 புரியட்டக சரீரம் என்று சுக்கும சரீரம் சொல்லப்படுகிறது. அதற்கும் மேலே இருக்கின்றவையெல்லாம் அதிசூக்கும சரீரம், அதாவது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். அதுக்கு என்ன பேரு அந்த சரீரத்துக்கு? கஞ்சுக, கஞ்சுக சரீரம், கஞ்சுக சரீரம். அதற்கு மேல காரண சரீரம், அது என்னது காரண சரீரம்? மாயை, அசுத்த மாயையினுடைய ஒரு பகுதியாகிய மாயை. இதை பற்றியெல்லாம் இரண்டாம் சூத்திரத்திலே வருகிறது, அதனால கவலைப்படாதீர்கள் விளங்கவில்லையே என்று இரண்டாம் சூத்திரத்திலே சொல்லுகிறார். எனவே அந்த அதிசூக்கும சரீரத்திலே தோன்றுவது இந்த வாக்கு, அதிசூக்கும சரீரத்திலே. எனவே சூக்குமை வாக்கு பைசந்தி வாக்காக விருத்திப்படுகிறது. பிறகு பைசந்தி வாக்கு மேலும் விரிவடைந்து மூன்றாவதாக மத்திமை வாக்கு. மத்திமை வாக்கு என்பது எழுத்துக்கள் நன்றாக பிரிந்து தோன்றுகிற நிலை, எழுத்துக்கள் விளங்கி தோன்றுகிற நிலை. எப்படி? படிப்படியாக பாருங்கள். சூக்குமை வாக்கில அறவே விளங்காத நிலை, பைசந்தி வாக்கிலே விளங்கியும் விளங்காமலும் இருக்கிற இடைப்பட்ட நிலை பைசந்தி, விளங்கியும் விளங்காமல். ஆனால் மத்திமை வாக்கிலே நன்றாக விளங்குகிற நிலை. இந்த நிலையில அந்த மத்திமை வாக்கு நம்முடைய கண்டத்திலே, கழுத்திலே, குரல் வளையிலே ஒலிக்கும். குரல் வளையிலே ஒலிக்கும் மத்திமை வாக்கு. இப்போது இதனோடு உதானன் என்ற காற்று சேருகிறது. உதானன் என்ற காற்று, இதனுடைய வேலை என்ன? இந்த காற்று என்ன செய்கிறது? அந்த அந்த வாக்கை உள்ளே இருந்து வெளியே எழுப்புவது, வெளியே எழுப்புவதுதான் உதானன் என்ற காற்று. அந்த முதல் ரெண்டு வாக்குகளிலே அந்த வாயு இல்லை, அதை கவனித்துக் கொள்ளுங்கள். சூக்குமை வாக்கிலும் பைசந்தி வாக்கிலும் வாக்கி இந்த வாயுனுடைய தொடர்பு கிடையாது. மத்திமை வாக்கு வரும்போதுதான் இந்த காற்று செயல்படுகிறது, உதானன் என்ற காற்று. நாமே உணரலாம், நம்முடைய கழுத்துல அந்த சொற்கள் ஒலிப்பதை நம்முடைய உள் செவியிலே கேட்கலாம். பிறகு நான்காவதாக வைகரி வாக்கு. இங்கே பிராணவாயு சேருகிறது. பிராணவாயு வைகரி வாக்கிலே பிராணவாயு அதனை வெளியே கொண்டு வருகிறது, அந்த வாக்கை. அப்போது நம்முடைய வாயிலே ஒலி உறுப்புகள் இருக்கின்றன அல்லவா, பல், நாக்கு, மூக்கு. மூக்கு கூட சில மூக்கு நாளே பேசுவாங்க, தெரியுமா? பல், நாக்கு, மூக்கு, அன்னம், இந்த இவற்றினுடைய செயல்பாட்டினாலே வெவ்வேறு சொற்களாக சிதறுகின்றன. அப்படி வெளிப்பட்டு தன்னுடைய செவிக்கும் கேட்கும், பிறருடைய செவிக்கும் கேட்கும்படியாக வைகரி வாக்கு வெளிப்படுகிறது. வைகரி என்ற சொல்லுக்கு விகாரம் அடைவது, விகாரம் என்ற சொல்லிலிருந்து வைகரி என்பது வந்தது. விகாரம் அதாவது பல்வேறு எழுத்துக்களாக சொற்களாக வெளிப்படுகிற, மாறுபட்டு வெளிப்படுகிற நிலை, மாறுதல் அடைகிற நிலை வைகரி. எனவே இந்த வாக்காகிய எழுத்து ஓசை, இந்த நாளும் எழுத்தோசை எனப்படும். இவற்றை புலப்படுத்துவது எது என்றால் என்ன சொன்ன? இசை ஓசை. அந்த இசையோடு சேர்ந்து, இசை ஓசையோடு சேர்ந்துதான் வெளியே இந்த வைகரி வாக்கு வெளிப்படுகிறது, இசையோசையோடு. இப்ப நாம் தெருவிலே நடக்கிற போது எத்தனையோ ஓசைகளை காதலே கேட்கிறோம். உங்க ஊர் பரவாயில்ல, அங்கெல்லாம் சவுண்ட் பொல்யூஷன்ங்கறாங்களே எங்க ஊர்ல, அந்த ஓசைகளுக்கெல்லாம் ஏதாவது பொருள் இருக்கிறதா? ஏதாவது பொருள் இருக்கா? அவையெல்லாம் வெற்று ஓசை. தெரியும் அது என்ன பொருள் உணர்த்தது? ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பாக்குறீங்க, வழிவிடுன்னு சொல்லுதா? இப்ப இந்த கடல், கடல் ஒலிக்கிறது, கடல் ஒலி முரசு முழங்குகிறது, அதுக்கும் பொருள் சொல்லுவீங்க? இதெல்லாம் அழைக்கிறது, முரசு முழங்குகிறது, வாத்தியங்கள் இசைக்கின்ற, இவையெல்லாம் பொருளற்ற ஓசைகள். இந்த ஓசையெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால், எங்கே தோன்றுகிறது என்றால், இது ஆகாயத்தினுடைய குணம். இந்த பொருளற்ற ஓசைகள் ஆகாயத்திலிருந்து தோன்றுகிறது, ஆகாயத்தினுடைய குணம். அது உயிர் தானே? உயிர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த முயலுகிறது, ஆனால் நம்மை போல மொழி அமைப்பு அதற்கு இல்லையாதலாலே அது, அதுவும் இதான் பொருள் தருகிற ஓசைதான். உயிர் அல்லாத பிற பொருளினுடைய ஓசைகள். ஆக இங்கே மொழி என்றால் மக்கள் உயிருக்குத்தான் சிறப்பாக உரியது. ஏனைய உயிர்களுக்கும் மொழி உண்டு, ஆனால் அது விளங்கிக் கொள்ள முடியாது. நம்ம அவைகளுக்கு மொழி இருக்கிறது, ஆனால் விளக்கம் இல்லாமல் இருக்கிறது. எனவே உயிர்களுடைய வாயிலே தான் இந்த எழுத்து ஓசை பிறக்கும். நம்முடைய வாயிலே வெறு ஓசையும் பிறக்கும், ரெண்டு விதமான ஓசையும் நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படும். எழுத்தோசையும் வரும், வெற்று ஓசையும் வரும். இதுதான் இந்த வாக்குகளினுடைய தோற்ற முறை. இதை சித்தியார் எங்கான் கூறுகிறது? 40வது 40வதா?